சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. சங்க காலத்தில் வழங்கி வந்த பாடல் வகைகளும் அதன் பின்னர் தோன்றிய பாவினங்களும் மரபு கவிதைகள் என வகைப்படுத்தப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மரபு கட்டிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கை முறைகளுக்கேற்ற படிமங்களை வெளிப்படுத்துவனவாக கவிதைகள் அமைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்படி எழுதப்படுகின்ற கவிதை புதிய உருவத்தையும் புதிய உள்ளடக்கத்தையும் பெற்றதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. இத்தகைய எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்த கவிதை புதுக்கவிதை எனப்பட்டது. புதுக்கவிதை மரபுக்கவிதையினின்று பல விதங்களில் வேறுபட்டுள்ளது. புதுக்கவிதை மரபுக்கவிதையைப் போன்று யாப்பினை போற்றவில்லை. புதுக்கவிதைக்கு சீரும் தழையும் உறுப்புகள் ஆக மாட்டாம். சொல்லே புதுக்கவிதைக்கு உறுப்பாகும். மரபுக்கவிதைகளினின்றும் மாறுபட்ட புதிய உருவமுடைய கவிதைகளே புதுக்கவிதைகளாக போற்றப்பட்டு ஆராயப்படுகின்றன. 1930ஆம் ஆண்டில் வசன கவிதையாக உருவெடுத்த புதுக்கவிதை இதுவரை தமிழ் கவிதை உலகத்தில் காணப்படாத புதிய சோதனைகளை செய்யும் புதிய முயற்சியாக அமைந்தது. ஆங்கில கல்வியால் மேலை நாட்டின் கவிதைத்துறையில் அனைத்து முயற்சிகளையும் அறிந்து வந்த நம் நாட்டு கவிஞர்கள் தமிழிலும் இத்தகைய முயற்சிகளை செய்யத் தொடங்கினர். அப்படி செய்யத் தொடங்கியவர்களின் முதலானவர் நம் சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். வசன கவிதைகள் எழுதிய பாரதியாரின் அடியை பின்பற்றி எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் நா பிச்சமூர்த்தி, கூப்பா ராசகோபாலன், புதுமை பித்தன், வல்லிக்கண்ணன் ஆகியோர் ஆவர். இவர்கள் தமிழில் புதுக்கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர்கள். புதுக்கவிதைகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய கருத்துக்களை இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் முனைவர் சாரதா அவர்கள். வணக்கங்க.
வணக்கம்.
தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக அமர்ந்திருக்கிறோம்.
ஆமா.
முதல்ல புதுக்கவிதைனா என்ன?
இது என்னுடைய விளக்கமா சொல்றதை விட புதுக்கவிதையை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பாலா இளந்திரையன் இவர்களுடைய கருத்துக்கள் அப்படியே நாம சொல்லலாம். தமிழ் கவிதை வரலாற்றில் சங்க காலங்களுக்கு பிறகு உணர்வுகளை முன்னிறுத்தி சமூகத்தை வெளிக்காட்டும் முயற்சி அழுத்தமாக புதுக்கவிதைகளில்தான் இடம்பெறுகிறது அப்படின்னு பாலா சொல்றார். உருவம், உத்தி, மொழிநடை ஆகியவற்றில் மட்டுமன்றி உள்ளடக்கத்திலும் புதுமை பண்பினை தன்னகத்தே கொண்டிருப்பதே புதுக்கவிதை என்றும், இறந்த காலத்தை எடை போட்டு பார்த்து நிகழ்காலத்தை அலசி ஆராய்ந்து எதிர்காலத்திற்குரிய சரியான வழியை காட்டும் போக்கு புதிய தமிழ் கவிதைகளில் தெளிவாக புலப்படுவதாகவும் சாலை இளந்திரையன் கூறுகின்றார்.
இப்போ நீங்க சொன்னதை பார்த்தா புதிய தமிழ் கவிதைகள்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
இல்ல, இன்றைய காலகட்டத்தில் மக்களால் அதிகமாக விரும்பப்படக்கூடியதா புதுக்கவிதை இருக்கு. அதான் புதிய சிந்தனைகளும் அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு.
புதுக்கவிதைகள் வந்து சமுதாயத்தில் தோன்ற காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
வயிற்று பிழைப்பும் வாழ்க்கை போராட்டமுமே இன்றைய புதுமைக்கால மனிதனை அலைக்கழிக்கும் அன்றாட சிந்தனையாக இருக்கின்றன. பரபரப்பான இன்றைய காலகட்டத்தில் பதற்றம், வேகம், விறுவிறுப்பு, நிதானமாக ஒன்றை ரசிக்கவோ ருசிக்கவோ கால அவகாசம் இல்லை. கவிதையை விட உரைநடையை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதை உணரும் கவிஞர்கள் உரைநடை போன்ற ஆனால் கவிப்பண்பு வாய்ந்த புதுக்கவிதைகளை புனைகின்றார்கள். சுவைக்க தடையாக யாப்பு என்பது இருப்பதாக கருதுகின்றார்கள். நினைத்தபடி படைப்பை கொடுக்க விடாமல் தடுப்பது இலக்கணங்கள் என நினைக்கின்றார்கள். யாப்பு என்ற கரையை உடைத்து கொண்டு வரும் உணர்ச்சியே புதுக்கவிதை என்பதையே ஒரு புதுக்கவிதையாகவே ஒரு கவிஞர் கொடுத்திருக்கார். எதுகையும் மோனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், வெண்பாவும் கிண்பாவும் விருத்தமும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள் அப்படின்னு எழுதியிருக்கார்.
புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி சொல்லுங்களேன்.
உலக அளவில் இதை சொல்ல வரும்பொழுது பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக பிரான்ஸ் நாட்டில் புரட்சிகரமான போக்கை கொண்ட ஒரு புதிய சமுதாயம் தோன்றியது. சிக்கலான பல சிந்தனைகளை பாக்களாக பாடுவதற்கு முயன்ற பாத்தலேர், ரிம்போ, மல்லார்மே போன்ற புரட்சி கவிஞர்கள் பழைய மரபுகளை அடியோடு விட்டு யாப்பு விடுதலை பற்றி புதிய கவிதைகளை பாட முற்பட்டனர். அப்புதிய கவிப்போக்கை பின்பற்றி அமெரிக்காவில் வாழ்ந்த ஆங்கில கவிஞர் வால்ட் விட்மன் வசனத்தையே வெட்டி வெட்டி வனப்பு மிக்க கவிதையாக்கினார். மரபு கவிஞரான வங்க கவிஞர் தாகூரும் யாப்பு இலக்கணம் மீறி பாடிய கீதாஞ்சலி உலக புகழ் பெற்றது. கவிதையிலும் வசனத்திலும் பல ஆய்வுகளை கண்ட பாரதியாரும் வால்ட் விட்மன் மற்றும் தாகூரை பின்பற்றி புதிய கவிதையை படைத்தார். புது கவிதைக்கு தந்தை என்றே பாரதியாரை கூறலாம். அவருடைய காட்சிகள் என்ற புதுக்கவிதை படைப்பிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை கூட இங்கே காணலாம். வெம்மை தெய்வமே, ஞாயிறே, ஒளிக்குன்றே, அமுதமாகிய உயிரின் உலகமாகிய உடலிலே மீன்களாக தோன்றும் விழிகளின் நாயகமே, பூமியாகிய பெண்ணின் தந்தையாகிய காதலே, வலிமையின் ஊற்றே, ஒளிமழையே, உயிர்கடலே என்று பாடுகிறார். ந பிச்சமூர்த்தி, கூப்ப ராஜகோபாலன், புதுமை பித்தன் ஆகியோரும் பிறகு புதுக்கவிதையை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டினார்கள். மேலும் புதுக்கவிதையை போற்றி வளர்த்தவர்களாக சிசு செல்லப்பா, எஸ் வைத்தீஸ்வரன், வல்லிக்கண்ணன், சிவசங்கரன், ஞானக்கூத்தன் போன்றோரும் இந்த வரிசையிலே வருகின்றார்கள்.
புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி சொன்னீங்க.
ஆமா,
இப்ப புதுக்கவிதை பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா?
ஆமா,
அந்த மரபு கவிதையிலிருந்து அதை வெறுத்தவங்க தான் புதுக்கவிதை எழுதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபு கவிதை பத்தி சொல்லுங்களேன்.
ஆமா, மரபு கவிதை அப்படிங்கிறது ஒரு கட்டு திட்டத்துக்குள்ள எழுதப்பட வேண்டிய ஒன்று. அதற்குன்னு சில இலக்கண வரம்புகள்லாம் இருந்தது. அதிலிருந்து மீறி பாடப்பட்டதுதான் புதுக்கவிதை. இப்ப மரபு கவிதை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, அது சங்க காலத்திலிருந்தே மரபு கவிதைகள் பாடப்பட்டு வந்தது. அது அகவற்பா, கலிப்பா, பரிபாடல் போன்ற யாப்பு வகைகளில் ஒன்றில் கவிதைகளை புனைந்தார்கள். திருவள்ளுவர் காலத்தில் கூட வெண்பா யாப்பு சிறந்து விளங்கியது. அதற்கு பிறகு திருத்தக்க தேவர், கம்பர், சேக்கிழார் காலங்களில் விருத்தப்பா செல்வாக்கு பெற்றது. இன்றும் மரபு வழி கவிதைகளை புனையக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த அகவல், விருத்தம், வெண்பா போன்ற செய்யுள் வகைகளில் ஒன்றை பின்பற்றித்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கவிதைக்கு என்று இலக்கணங்கள் வரையறுத்துள்ள கட்டுக்கோப்புக்குள்ளே பாடுவதே மரபு கவிதை என்று பெயர் பெறுகிறது.
அப்ப இலக்கணங்களுடைய கட்டுக்கோப்புகளிலிருந்து மீறது எல்லாமே புதுக்கவிதை நம்ம எடுத்துக்கலாமா?
அப்படிதான் புதுக்கவிஞர்களும் சொல்றாங்க, இலக்கிய வரலாறும் அப்படிதான் சொல்கிறது.
இப்ப பாத்தீங்கன்னா பேச்சு, உரை, நடை இவற்றையெல்லாம் விட சிறந்ததாக கவிதை
கண்டிப்பா
இடம்பெறுது.
கற்பனையின் வெளிப்பாடே கவிதை அப்படின்னு ஷெல்லி அப்படிங்கிறவர் சொல்றார். வாழ்க்கையிலும் மனித பண்பிலும் உள்ள பொதுத்தன்மையை எடுத்து கூறுவதுதான் கவிதையினுடைய நோக்கமா இருக்கு. மனிதனிடத்து காணப்படும் அறிவு, உணர்ச்சி என்ற இரண்டின் உள்ளும் உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டதுதான் கவிதை. உணர்ச்சியை அனுபவித்து காணலாமே தவிர அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியாது. வடிவம் அப்படிங்கிறது கவிதைக்கு ஒரு கவர்ச்சியை ஊட்டுகிறது. இது உரைநடைக்கோ பேச்சுக்கோ கிடையாது. அப்புறம் கேட்பவன், படிப்பவன் மனம் கொள்ளும் வண்ணம் எதுகை, மோனை, முரண், சொல்லாட்சி அப்படிங்கிறது கவிதையில தான் இடம்பெறும். அது உரைநடையில இடம்பெற்ற அது உரைநடையே அல்ல, அது கவிதையா ஆகிடும். அது ஒரு பாடலின் வரியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஈற்று சொற்கள் ஒன்று போல வரும் பொழுது அது கேட்பவனுக்கு ஒரு ஆர்வ தூண்டுதலை ஏற்படுத்தும். இதற்கு ஒரு திரைப்பாடலை கூட நாம உதாரணமா சொல்லலாம். பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு கண்டாங்கி முன்னாட கன்னிமனம் பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாடாட. அந்த ஆட ஆட அப்படிங்கிற சொல்லியே ஒரு கவிஞன் பயன்படுத்தும் பொழுது அந்த கவிதையில ஒரு ஈர்ப்பு இருக்கு, கேட்பவனுக்கும் அதுல ஒரு சுவை தோன்றுகிறது. அதே மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே சொல் ஆட்சி எல்லா வார்த்தைகளையும் வருவது போல ஆளுவதும் ஒரு கவிதை பண்பு. இதுக்கு ஒரு தனிப்பாடல கூட உதாரணமா சொல்லலாம். கல்லைத்தான், மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், கற்பித்தானா, இல்லைத்தான், பெண்ணைத்தான், எனக்குத்தான், அழித்துத்தான், ரட்சித்தானா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த தான் தான் அப்படிங்கிற அந்த சொல் மீண்டும் மீண்டும் வரும். அது ஒரு சுவை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆட்சியை கூட கவியரசர் ஒரு பாட்டில் எடுத்து ஆளுவார். முட்டுத்தான் கன்னி சிட்டுத்தான் அப்படிங்கிற பாட்டில் அந்த தான் தான் அப்படிங்கிறத பலமுறை அவர் எடுத்து ஆளுவதை நாம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு சிறப்பு கூட கவிதை கிட்ட இருக்கு. சொல் ஒன்றா இருக்கும், ஆனா அந்த சொல் சொல்லக்கூடிய பொருள் வேறு வேறாக வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு படிப்பவனுக்கும் கேட்பவனுக்கும் ஒரு சுவையை ஏற்படுத்துவதற்காக ஆளப்படக்கூடிய பல்வேறு கூறுகள் தான் இது. இப்ப அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப காய் அப்படின்னு ஒரு சொல் எடுத்துட்டீங்கன்னா அது சொல் ஒன்றா இருக்கும், ஆனா அது குறிக்கக்கூடிய பொருள் வேறு வேறாக வரும். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் இத்திக்காய் காயாதே, பொருள் வேற ஆனா சொல் ஒன்று. இன்னும் நிறைய பாடல் இருக்கு. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், இன்று உனக்கே என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். பார்த்தேன் வேற பொருள், சிரித்தேன் வேற பொருள், மலைத்தேன் மலையில் இருக்கக்கூடிய தேனை அது குறிக்கும். இது மாதிரி சொல் ஒன்றா இருக்க பொருள் வேறாக வரக்கூடியதெல்லாம் ஒரு கவிதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது கண்டிப்பா ஒரே நடையிலயோ பேசுலயோ இருக்காது.
சுவைக்காக மட்டும்தான் கவிதை வெளிப்படும்னா அது சாத்தியப்படாத விஷயம் இல்லையா?
எப்படி எது ஒன்றுல சுவை இருக்கோ அப்பொழுதுதான் அந்த வடிவம் வந்து மனிதனை ஈர்க்கிறது. நமக்கு வேண்டியது நாம சொல்லக்கூடிய ஒரு பொருளா ஒரு செய்தியோ அது வந்து ஒருவனை போய் சேரணும். அப்படி சேருவதற்காக பல்வேறு வடிவங்களை எடுத்து ஆளும் பொழுது அது கவிதைகளை தான் அது ஆள முடியும். அது
அரசியல் சார்புடைய கவிதைகளில் எது போன்ற கவிதைகள் சிறப்பிடம் பெறுகின்றன?
நிறைய கருத்துக்களை புதுக்கவிஞர்கள் ஆள்றாங்க. இப்ப சொல்லணும் அப்படின்னா, இப்ப சுரண்டல், என்றைக்கு அரசாங்கம் தோன்றியதோ என்றைக்கு அரசியல்வாதிகள் தோன்றினார்களோ அன்றையிலிருந்தே அந்த சமுதாயத்தை அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை சுரண்டுவது என்பது நடந்து கொண்டே இருக்கு. அதை பற்றி கந்தர்வன் அப்படிங்கிறவர் ஒரு கவிதையை எழுதுறார். அவர் சுதந்திரத்திற்கு முன்னால் சுதந்திரம் என் பிறப்புரிமை, சுதந்திரத்திற்கு பின்னால் சுரண்டல் என் பிறப்புரிமை அப்படின்னு அவர் எழுதுறார். அதே மாதிரி லஞ்சம், அதுவும் என்றைக்கு அரசியல் தோன்றியதோ அன்றையிலிருந்தே அந்த லஞ்சமும் இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிவிடும் லஞ்சம் பற்றி வி ராஜப்பா அப்படிங்கிறவர் ஒரு கவிதை எழுதுறார். அது கொஞ்சம் நம்மளை சிரிக்கவும் வைக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது. லஞ்சம் வாங்கியவனின் மனசாட்சி மெல்ல முனகியதான், கவலைப்படாதே, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இப்படி எழுதுறார் அவர் லஞ்சத்தை பத்தி. அதே மாதிரி தண்ணீர் பஞ்சம், அது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தீராத தீர்க்க முடியாத பிரச்சனையாக தண்ணீர் இருக்கு. இதை பற்றி எஸ் அறிவுமணி அப்படிங்கிறவர் அவரும் ஒரு நகைச்சுவை கலந்து அதை ஒரு கவிதையாக ஆக்குகிறார். அன்புள்ள அத்தான் ஆறுமுகத்துக்கு வணக்கம், நீங்கள் என்னை மனம் முடிக்க மதுரைக்கு பக்கத்தில் உள்ள அலங்காநல்லூர் சென்று ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க வேண்டாம். உள்ளூரிலேயே நமது தெருவழியே நிற்காமல் போகும் கார்ப்பரேஷன் தண்ணீர் லாரியை அடக்கி மடக்கி தினமும் இரண்டு குடம் தண்ணீர் பிடித்து தந்தால் போதும். காலமெல்லாம் உங்கள் காலடியில் கிடப்பாள் இந்த அலமேலோ அப்படின்னு ஒரு காலத்துல வீரம் பேசப்பட்டதற்கு இணையாக இன்னைக்கு தண்ணியை பிடிச்சு கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த தண்ணீர் பஞ்சத்தை இந்த கவிதையில் அவர் கொண்டு வரார்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1970 தமிழ் புதுக்கவிதை ஒரு புதிய திருப்பத்தை பெற்றது. புதுக்கவிதைகளை பாட முற்பட்ட கவிஞர்களின் பாடுபொருள்களை கவனித்தால் அது எங்கனம் காலத்திற்கேற்ப மாறி வந்துள்ளன என்பது புலப்படும். புதுக்கவிதையின் முதல்வர்கள் என்று அழைக்கப்படும் புதுமை பித்தன், நா பிச்சமூர்த்தி, வல்லிக்கண்ணன் ஆகியவர்கள் புதிய பொருட்களை புதிய நோக்கில் பார்த்து எளிமையான புதுக்கவிதைகளாக எழுத முயன்றனர். இவர்களுடைய கவிதைகள் பல சமயம் வசன கவிதை வடிவத்தை பெற்றன. நடைமுறை வாழ்க்கை, படைப்பு உண்மைகள், உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள், வாழ்க்கையை பற்றிய தங்களுடைய கணிப்புகள் ஆகியவற்றை கவிதைகளாக வெளிப்படுத்தினர். வல்லிக்கண்ணனின் கவிதைகள் கசப்பான உண்மைகளை பரிகாச துணியுடன் விளக்குவனவாக அமைந்தன. இவர்கள் கவிதை நின்றும் முற்றிலும் மாறுபட்ட சமுதாய நோக்கை வெளிக்காட்டும் கவிதைகளை எழுதியவர் தீக்க சிவசங்கரன் ஆவார். 60 முன் வெளிப்பட்ட கவிதையில் முற்றிலும் மாறுபட்ட கவிதைகள் அவரால் எழுதப்பட்டன. சாக்கடை சோற்றை யாம் உண்கிறோம் அங்கு சர்க்கரை பொங்கலை ஜமாய்க்கிறார். குழுக்கு விதியின்றி அலைகையில் அங்கே கோப்பையில் சாராயம் ஓடுது. கொண்டவன் சீக்கிலே சாய்ந்திட கூடவே இருந்து குமைகிறோம். அங்கே அண்டை வீட்டுக்காரன் குட்டியை அடித்து கொண்டு போக யோசனை. இவை தீக்க சிவசங்கரன் அவர்கள் எழுதியவை. இனி இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.